நாம் இந்த நாளிலே இந்த அருமையான ஓய்வு நாள் கர்த்தருடைய கிருபையாக இந்த கடைசி இந்த வருடத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்தமைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் சொல்லப்போன இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டுடைய சுத்த கிருபை இரக்கம் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ நம்முடைய சேர்ந்தவர்கள் இந்த இந்த ஆண்டை ஆரம்பித்தார்கள், ஆனால் முடிக்க முடியாமல் மறித்து விட்டார்கள் நாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நீனும் நானும் இந்த நாள் மட்டுமாக ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த உலகத்தொட்டு கடந்து போயிட்டாங்க, ஆனா இந்த நாள் மட்டுமாக நினைச்சு பாருங்களேன், இந்த நாள் மட்டுமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கார் என்றால் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். ஆமா, நிச்சயமாக நம்ம புதிய வருடத்துக்குள்ளாக போக போகிறோம், புதிய வருடத்துக்குள்ளாக போக போகிறோம். நிச்சயமாக புதிய வருடத்துக்குள்ளாக போகிறது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது இல்லைங்களா? ஆனா அந்த புதிய ஏன்னா சொல்லப்போனா இப்படியான வருடத்தின் கடைசி நாள், இந்த கடைசி நாள்ல அது நைன்த் கிழமை வருது அரிது இல்லைங்களா? இல்லைங்களா? உண்மைதானே, அரிது. அவ்வளவுதான், அடுத்தது புதிய வருடத்துக்குள்ள போறோம். நிச்சயமா இந்த ஓய்வு நாள்ல நாம் வந்து 31ஆம் தேதி ஓய்வு நாள்ல வருது அரிது, எப்பயாச்சும் ஒரு வருடத்துலதான் வரும். அது இந்த வருடத்துல ஆண்டவர் கிருபையாய் பாருங்களேன், ஆச்சரியமா புதிய வருடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காருன்னா பெரிய ஆச்சரியமா. அது 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமான காரியம். ஆக இந்த புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேகருடைய எய்ம்ஸ்ல என்ன இருக்கு, இன்னைக்கு அநேகருடைய நோக்கங்கள் என்ன இருக்குது? ஆ, புதிய வருடம் வரப்போதுரா, ஒரு நல்ல வீடு வாங்கிடணும், நல்ல ஒரு காரு வாங்கணும், நல்ல ஒரு நிலத்தை வாங்கி போடணும், நல்ல ஒரு ஒரு பெண்ணை, ஒரு அழகான பெண்ணையோ ஒரு அழகான பையனையோ கல்யாணம் பண்ணிடணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம், இப்படிதான் அவங்களுடைய நோக்கங்களா இருக்குது இல்லைங்களா? இந்த புதிய வருடத்துல அது கூட சில பேர் இல்லாம நோக்கமே இல்லாம இன்னைக்கு நிறைய வாலி பசங்க என்ன பண்றாங்க, கண்டதே கோலம் கண்டதே காய்ச்சின்னு ஏதோ என்னதுன்னு வாழ்ந்துட்டு போறாங்க. இந்த நியூ இயர் வரப்போகுது பார்ட்டி கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு போச்சு. அவங்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொண்டு, நோக்கமே இல்லாத வாழ்க்கை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனா இன்றைக்கு நாம் அனைவருமாக இப்பொழுது இந்த இந்த அருமையான இந்த வேளையில ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும் இல்லைங்களா? மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ அது விடுங்க, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டமாக நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டவர் உங்களை என்னை இந்த இடத்துல உட்கார வைக்கல. அதுவும் முக்கியமாக விசேஷமா 31ஆம் தேதி அது ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் இந்த அருமையான சந்திப்பை கிருபையாய் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில எத்தனையோ 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தது கிடையாது இல்லைங்களா? ஆச்சரியமாக ஆண்டவர் இவ்விதமான ஒரு கூடுகையாக அமைத்து இந்த ஓய்வு நாளை கனப்படுத்தும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆக அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளாக போகிறோம், அடுத்த நாளில் புதிய ஆண்டுக்குள்ள நாம் போகிறோம். ஆக நாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சற்று கேள்வி எழுப்ப வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த புதிய வருடத்துல நான் எப்படி வாழ வேண்டும், என் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார், இந்த கேள்வியில் நான் எழுப்பியிருக்கிறோமா, நம்ம எழுப்பியிருக்கிறோமா? இதோ இல்லை இந்த வருடத்தை போல அப்படியே கழிச்சது போல வருகிற புதிய வருடத்தையும் கழிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோமா? இல்லை அவிதமான ஒரு எந்த நினைப்பும் இல்லாமல் எந்த சிந்தையும் இல்லாமல் இந்த வருடம் கழிஞ்சது போல வருகிற வருடத்தையும் கழிச்சுட்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே போகிறோமா? இல்லைங்க, நம்முடைய வேலை, இந்த அருமையான வேலை, கத்து கொடுத்துருக்க வேலை, நாம் கேள்வி எழுப்ப வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். பாருங்க எவ்வளோ ஆச்சரியமாக கத்தர் இந்த வருடத்தை கூட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். ஆக தினம் வருடங்கள் பயிற்சி, அடுத்த ஒரு 364 நாட்கள் நமக்கு முன்னாடி இருக்குது, ஒரு புதிய வருடத்தை பார்க்க போறோம், காத்திருக்கிறோம். ஆக இந்த சமயத்துக்கு முன்னாடி கர்த்தர் கிருபையாய் அடையப்பா, பிச்சையாய் அடையப்பா, எவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு எவ்வளவு உதிவத்தாசை காண்பித்து இந்த கடைசி நாள்ல நம்மளை கிருபையாய் உட்கார வச்சிட்டாரு. மற்றும் ஒரு புதிய வருடத்துக்குள்ள போறோம், நீ நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக ஆண்டவர் என்று என்ன எதிர்பார்க்கிறார்? ஆக என் தேவன் என் ஆண்டவர் எனக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என் கடவுள், என் தெய்வம் இந்த புதிய வருடத்துக்குள்ள கொண்டு போறாரு, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் எவ்விதமாக நான் வாழணும், நான் என்ன செய்யணும், ஆண்டவர் என்னிடத்த என்ன எதிர்பார்க்க, விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறோமா? இல்ல ஹாப்பி நியூ இயர் சத்தம் போட்டு கொண்டாடிட்டு கேக் வெட்டிட்டு ஜாலியா குமாலம் போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு கதை முடிச்சுட்டு போயிடுறோமா? இல்லைங்க, சேச்சா அது மத்த மக்கள் செய்யறாங்க போறாங்க, அது கண்டு கூடாது. நம்ம இன்னைக்கு நாம் யாரு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் விதமான கேள்விகளை எழுப்பி நாம் இந்த புதிய வருடத்துக்குள்ள போவோம் என்றால் அது நிச்சயமா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா? ஆக இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறோம் தேவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார். வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் மீ, ஆண்டவர் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். தேவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்ற தலைப்பிலே சிந்திக்க போகிறோம். அவன் இந்த நாளில் கர்த்தர் கிருபையா இந்த இடத்துல உன்னை உட்கார வைத்திருக்கிறான் என்றால், ஆண்டோட எதிர்பார்ப்போடு உட்காரு, ஆசையோடு உட்காரு. ஆண்டவரே நீ என்னோடு பேசு சுவாமி. ஐயோ மற்றும் ஒரு புதிய இடத்துக்குள்ள போறேன், ஐயோ நான் அனதர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு 365 நாட்கள் எனக்கு முன்னாடி கொடுக்க போறீங்க சுவாமி. ஆக ஐம் கோயிங் டு என்டர் எட் அனதர் இயர் நியூ இயர். அப்ப மற்றும் ஒரு புதிய இடத்துக்குள்ள போறேன், நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்கு காந்தியும் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க, நான் என்ன செய்யணும், உங்களுடைய கட்டளை என்ன, நீர் என் மேல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி இந்த அடிப்படையில் நம்ம கேள்வி எழுப்பி நம்ம போகும்பொழுது அடையப்பா அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் இந்த தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோமாக. இந்த புதிய இடத்துக்கு முன்னதாக நம் ஜபத்தோடு ஆவலோடு நாம் இந்த அருமையான கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம். அவருடைய பதிலை பெற்றுக்கொண்டு நாம் இந்த புதிய இடத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நலமாயிருக்கும். நாம் பார்த்த நாம் படித்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 7 அதிகாரம், நாம் படித்த மத்தேயு புஸ்தகம் 7 அதிகாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த 7 அதிகாரம் என்ன விதமான பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றா இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். அன்றா இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை இங்க பாக்குறோம். அதாவது 5 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரைக்கும் இந்த மலை பிரசங்கம் ஆரம்பத்திலும் முடிவை பார்க்கிறோம். 5 அதிகாரத்துல ஆரம்பிக்குது. நீங்க பாத்தீங்கன்னா 5 அதிகாரத்திலிருந்து நான் பாக்குறோம், அவர் திரளான ஜனங்களை கொண்டு மலையின் மேல் ஏறினார். அப்ப மலை பிரசங்கம் அங்கு ஆரம்பமாகிறது. அவ்விதமாக மலை பிரசங்கத்தை அவர் செய்கிறது. ஒரு பெரிய ஒரு அந்த இடத்துல மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல மலை மேல் ஏறி ஒரு பெரிய சத்தியத்தை போதிக்கிறார், நம்முடைய சீடர்களுக்கு போதிக்கிறார். மிக அருமையான சத்தியம் அடங்கிய ஒரு போதனை நம்ம பார்க்கலாம். 7 அதிகாரம் அந்த மலை பிரசங்கம் முடிகிறத பார்க்கலாம். 7 அதிகாரம் மலை பிரசங்கத்தை முடிகிறத பார்க்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு கூட நாம் இந்த வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இதோ இந்த 7 அதிகாரம் கடைசி அந்த பிரசங்கத்தின் கடைசி பகுதியாக நாம் இங்க பார்க்கிறோம். இதனால கூட கர்த்தர் இந்த அருமையான பகுதியிலிருந்து கடைசி இந்த மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியாக ஆண்டவர் முடிச்சுட்டு கீழே இறங்குறாரு. நீங்க 8 அதிகாரம் பாத்தீங்கன்னா அவர் மலையிலிருந்து இறங்கின போது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆக இந்த மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் இது மூலமா நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார், மற்ற 4 காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். மற்ற 4 காரியங்கள் ஆகவே மிகுந்த பாரத்தோடு ஜபத்தோடு அவளோடு இந்த செய்தியை கேட்போம். தேவன் தாமே அவருடைய வார்த்தைகளோடு பேச வேண்டும் சொல்லி ஜபத்தோடு நாம் இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்க பாத்தீங்கன்னா 7 அதிகாரம் முழுக்க ஒரு அருமையான சத்தியங்கள் அடங்கிய புத்தகம், அருமையான அதிகாரம். இந்த அருமையான அதிகாரத்துல மொத்தம் 4 காரியங்களை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்ல முடியாத காரியங்களை பார்க்கிறோம். 4 காரியங்கள். முதலாவது அங்க பாக்குறோம், செட் ரைட் டு யுவர் ஹார்ட். முதலாவது செட் ரைட் டு யுவர் ஹார்ட். இரண்டாவது காரியமாக ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர். நீங்க பாத்தீங்கன்னா தலைப்பெல்லாம் எஸ்ல தான் வரும் ஆரம்பத்துல, ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர். 3வது காரியமாக ஸ்ட்ரைவ் டு என்டர். 4வது காரியமாக சீக் டு ப்ளீஸ் ஹிம். அங்க பாருங்களேன், அந்த இடத்துல பாக்குற ஒரு 4 முக்கியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறோம் சொல்லி பாக்குறோம். செட் ரைட் டு யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை சரிபடுத்து. இந்த உன்னுடைய இருதயத்தை சரிபடுத்து. 1வது காரியமாக அங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர், என்ன சொல்றான்னு பார்க்கும் பொழுது அங்க பாருங்களேன், 1வது காரியம் 1வது வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அழிவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நேரத்துல அருமையான மற்றும் ஒரு அருமையான இந்த அருமையான பகுதியில 4 விசேஷமான காரியங்கள் ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்க முடியாத காரியங்கள். 1வது காரியம், செட் ரைட் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்து. சொல்லப்போன இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தெள்ள தெளிவான ஒரு முக்கியமான சத்தியத்தை போதிக்கிறார். ஆக உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்து என்று சொல்லி முதல் காரியத்தை பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வழக்கம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களையே குறை சொல்றது. அடுத்தவர்களுடைய குற்றம் கண்டுபிடிக்கிறது, அடுத்தவர்களுடைய பார்த்து அது அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி அவர்களுடைய இருதயம் எல்லாம் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவரை பார்த்து அடுத்தரை பார்த்து அவர்களுடைய குறையை கண்டுபிடித்து அவருடைய காரியங்களை குற்றம் கண்டுபிடித்து இதுவே நேர படைத்து இதுவே அவர்களுக்கு நேரமா இதுவே அவர்களுக்கு பழக்கமாய் போகிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே நாம் இங்க பார்க்கிறோம், முக்கியமாக நாம் மற்ற காரியங்கள் மற்ற விசுவாசிகள் மத்தியில மற்ற காரியங்கள் மத்தியில நாம் ஈடுபட்டு கொண்டிருக்காதபடி இந்த இடத்துல பார்க்கிறோம். முக்கியமாக இந்த முதலாவது காரியமாக நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும். முதலாவது நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதுதான் நேரமாய் போய்க்கு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்களே, அவங்களும் சரி, அவங்கள குறைகளோ அவங்களுக்கு குற்றங்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு இதே நேரமாய் கொண்டு அதுவே நேரத்தை கடத்தி கொண்டு போகிற இருதயத்தை கொண்ட மக்களாய் பார்க்கலாம். அந்த தவறையை சுட்டி காண்பித்து இல்ல அந்த குறையை சுட்டி காண்பித்து அதை பெரிதாக பாவித்து அவங்களுக்கு ஒரு பட்ட பெயரை வச்சு அவங்களுக்கு தவறான ஒரு பெயரை வச்சு பாத்தீங்களா, ஒரு ஒரு தவறான ஒரு 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 அசிங்கமான ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிற அநேக மக்களை இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை நீ ஜாக்கிரையாய் காத்துக்கொள். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது காரியம் இந்த வருடத்துல இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம், நம்முடைய இருதயத்தை நாம் சரிபடு நம்முடைய இருதயத்தை சரிபடுத்த பார்க்கணும். அதுதான் முக்கியம் இந்த இடத்துல, அதுதான் இங்க முக்கியம். அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் அந்த இடத்துல சொல்லப்படுது. அந்த இடத்துல நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? ஆஹா, ஆண்டவர் நம்முடைய கண்ணில் என்ன இருக்குன்னு சொல்றாரு, ஆண்டவர் நம்முடைய கண்ணில் என்ன இருக்குன்னு சொல்றாரு. இது பேர் தான் உத்தரம், இது பேர் தான் உத்தரம். இந்த உத்தரம் எவ்வளவு சிறுசா இருக்குல்ல, இந்த உத்தரம் எவ்வளவு சிறுசா இருக்குல்ல, அப்படியா எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா சகோதரன் கண்ணில் என்ன இருக்குது, துரும்பு, இத்தனோண்டு துரும்பு. ஆகவே இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல எத்தனையோ குறைகள் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நீன நானும் விசுவாசிக்கணும்னு சொல்லிக்கொண்டு மற்றவர்களுடைய குறையை பார்க்கவும் மற்றவர்களுடைய தவறை சுட்டி காண்பிக்கும் மற்றவர்களுடைய தவறுகளை குற்றம் கண்டுபிடிக்கும் இதே நேரத்தில் விழுந்து கொண்டு இதே நேரத்தில் செலவிட்டுக் கொண்டிருப்போம் என்றால் ஐயோ அங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பாவ செயலாய், அது ஒரு பெரிய ஒரு தவறான பழக்க வழக்கமாய், தேவனுக்கு பிரியமில்லாத வழக்கம். அதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, அந்த இடத்துல மிகுந்த விழிப்புணர்வுகளா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதிலே நேரம் எடுத்துக்கொண்டு இதிலே அவர்கள் நேரத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிற மக்களா இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், முதலாவது நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துவோம். இன்னைக்கு நான் யாரு, முதலாவது நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துவோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அதுதான் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் உண்டு, எத்தனையோ குறைகள் உண்டு. அதான் சொல்றார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாருங்கிற, உன் கண்ணில் இருக்கிற உத்தரம். நிச்சயமா ஆண்டர் தெள்ள தெளிவா சொல்றாரு, பாருங்க மற்றவர்களை பார்க்கறது காட்டிலும் நம்மள்கிட்ட இருக்கிற உத்தரத்தை நம்ம பார்க்க தவறிடுறோம். அநேக நேரங்கள்ல நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க தவறிடுறோம், ஆனா அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இத்தனோண்டு சின்ன குறை இருக்கும், சின்ன காரியத்தை இருக்கும், அதை பிடிச்சி அதை வந்து தோண்டி துருவி அதை பெருசா பார்த்து அவங்களுக்கு பெரிய பட்ட பேரை வச்சு இதே அசிங்கப்படுத்தி கடைசியில ஐயோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே அசிங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நசித்துக் கொள்கிறோம், அது நசிந்து போகிறது. ஐயோ இது மிக மிக தவறான விஷயம். ஐயோ ஆண்டர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, அப்ப நீ யாரு, அப்ப நீ கடவுளா நினைத்துக்கிறாய். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதிருங்கள். அந்த இடத்துல தீர்க்காதிருங்கள் சொல்லி பாக்குறோம், ஒரு ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. தீர்க்காதிருங்கள், நீ ஒன்னும் ஜட்ஜ் பண்றது கடவுள் இல்லையே, யார் ஒருவர் தான் ஜட்ஜ் பண்ண முடியும், ஆண்டவர் ஒருவர் தான், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் கரத்துல கொடுத்துருவோம் அவ்வளவுதான். நீன நானும் அற்ப பாவிகள், நீன நானும் அற்ப புழுக்கள், ஐயோ நானும் நீனும் புழுவும் பூச்சியமா இருக்கிறோம், தூளும் சாம்பலுமா இருக்கிறோம், ஐயோ நாம நிச்சயமா ஒண்ணும் இல்லாத ஒரு குப்பையா இருக்கிறோம். நம்ம நம்மளுடைய அறிவினம் நம்முடைய பலவீனத்தை நாம் அதிகமாய் 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 உணர நாம் இன்னுமாய் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர ஒரு சாக்கியமா இருக்கும். நம்ம அறிவினத்தை நம்முடைய பலவீனத்தை உணராதபடி நம்ம உட்கார்ந்துருக்கிறதுனாலதான் நம்ம ஏத்துக்கொள்ற மனசு இல்லை. ஆக இந்த இடத்துல பாக்குறோம், முக்கியமாக அவர்கள் நம்முடைய இருதயத்தை நாம் சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் எவ்வளவு குறைகள் கொண்ட இருதயமா இருக்குது. ஒரு 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 முக்கியமா ஒரு தம்பதி ஒரு வாடகை வீட்டுக்கு போனாங்களாம். ஒரு தம்பதியின வாடகை வீட்டுக்கு பிடிச்சாங்களாம், ஒரு புதுசா வாடகை வீட்டுல போய் உட்காந்தாங்களாம். வழக்கமா அவங்க சாப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. ஒரு நாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. வழக்கமா அவங்க ரெண்டு பேரும் காலையில உட்காந்து எந்திரிச்சு சாப்பிடுறாங்க. அந்த ஜன்னல்ல பார்க்கும்போது, எட்டி பார்க்கும்போது பக்கத்துக்கு அம்மா துணி துவைச்சிட்டு இருக்கலாம், பக்கத்துக்கு அம்மா துணி துவைக்க வந்திருக்காங்க. இந்த உட்காந்து சாப்பிடுறாங்களே தம்பதிகள், இவங்க மனைவி, அந்த கணவருடைய மனைவி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன துணியை ஒழுங்கா துவைக்க தெரியல, ஒழுங்காக துவைக்க தெரியல, இவர் அழுக்கே போகல, இவர் என்ன நான் எப்படி துவைக்கிறேன், நான் போய் கத்து கொடுக்கணும் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. யாரு இந்த உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற அந்த தம்பதிகள், அந்த மனைவி. அடுத்த நாள் காலையில இதே பொழப்பு, இதே காரியம், அவங்க அந்த அம்மா வரும் துவைப்போம், இதே சரி, இது என்ன இந்த அம்மா இப்படி துவைக்குது, சரியில்லை, இப்ப துணியெல்லாம் அவ்வளவு அழுக்கா இருக்கு, இப்படியே குற்றம் சாட்டிட்டே இருக்குமா. அப்ப அடுத்த நாள் காலையில கணவர் பார்த்தாராம், கணவர் ஒண்ணுமே சொல்லலையா, கணவர் பார்த்தாராம். அடுத்த நாள் காலையில இப்படியே வழக்கமா சொல்லிட்டு இருந்தே வழக்கம். அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது ஆச்சரியம் போச்சு அந்த மனைவிக்கு, சொன்ன மனைவிக்கு, ஆகா என்ன படிச்சுட்டு இருக்குது, ஐயோ பயங்கரமா படிச்சுட்டு இருக்குது, என்ன ஆச்சரியமா இருக்குது, நினைச்சே பார்க்க முடியல, எப்படி இந்த அம்மா கத்துக்கிடுச்சு ஆகும்னு சொல்லி பயங்கரமா ஆச்சரியப்படுத்தான். வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு கண்ணாடியை நான் தான் காலையில தொடச்சு விட்டேன்னு சொல்லிச்சான். அந்த கணவர் என்ன சொன்னாரா, நம்ம வீட்டு கண்ணாடி நான் தான் தொடச்சு விட்டேன்னு சொன்னாராம். கடைசியில் யார்கிட்ட குறை இருக்குது, நம்ம வீட்டு கண்ணாடியில் ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, இதை தொடக்க மறந்துட்டாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இங்க கத்தர சொல்லும்படியான காரியம், முக்கியமாக இந்த புதிய வருடத்துக்கு போறதுக்கு முன்பதாக இந்த வருடத்தின் கடைசி நாள்ல நிக்கிறோம், அதுவும் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையில கத்தர் இடத்துல எதிர்பார்க்க பாரியான காரியம், செட் ஆயிட்டு ஒரு ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை நீ சரிப்படுத்து, உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்து, அதை சரிப்படுத்தாதபடி நீ மற்றவருடைய இருதயத்தை சரிப்படுத்த முயற்சிப்பா என்றால் ஐயோ அது அறிவினத்திலும் அறிவினும், அது நிச்சயமாக அது அவங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, மாயக்காரனேங்கிறாரு ஆண்டவர், அவனை பார்த்து என்ன சொல்றாரு, மாயக்காரனேங்கிறார், ஐயோ மாயமான காரணேங்கிறார். எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா. ஆக நாம் மிகுந்த விழிப்புணர்வுகளாய், மிகுந்த ஜாக்கிரதைகளாய், நம்முடைய அனுதினமும் நம்முடைய அனுதினம் வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை முழுதாக சரிப்படுத்தும். எத்தனையோ நேரங்கள் நம்முடைய காரியங்களை நாம் சரிப்படுத்தாதவை மற்றவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மில் ஒரு பெருமை வந்துவிடுகிறது, நம்மில் ஒரு பெரிய ஒரு மதமதிப்பு வந்துவிடுது, கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் விழுந்து போகிறதுக்கு ஏதுவான காரியத்தில் விழுந்து போயிடும். ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய குடும்பத்தை பத்தியோ இல்லை மற்றவருடைய காரியங்களை பத்தியோ மற்றவருடைய பிள்ளைகளை கொடுத்தோ மற்றவருடைய காரியங்களை கொடுத்தோ மிகுந்து உன்னிப்பாக கவனித்து அப்படியே அவங்களுடைய குறை சொல்லி இவர்களை குறை சொல்லி இப்படியே போய் கொண்டிருப்போம் என்றால் ஐயோ அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை சரிப்படுத்தாதபடி வழிவகுத்துவிடும், நம்மை பார்க்காதபடி வழிவகுத்துவிடும், நம்மை சரிப்படுத்தாதபடி வழிவகுத்துவிடும். கடைசியில நாம் இன்னுமாய் பாவத்தை செய்து கொண்டே தான் இருப்போம், நம்மாய் நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தாதபடி நாம் இன்னுமாய் பாவத்தை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை பார்ப்போம். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். காரணம் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளாதான் காரணம், நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். ஐயோ நான் எவ்வளவு பலவீனனா இருக்கிறேன், நம்ம எவ்வளவு அறிவினர் இருக்கிறேன், ஐயோ என்கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகளை அகற்றுறதுக்கு வழிவகை பார்க்கணும். நம்முடைய குறைகளை எத்தனையோ காரியங்கள் நமக்கிட்டே தவறு இருக்குது, நானும் என் மனைவியும் பேசுவோம், பல நேரங்களில் மற்றவர்களை குறை சொல்றது விடுவோம், நம்ம மற்றவர்களை குறை சொல்றது பேசுறது விடுவோம், நான் என்ன ஒழுங்கா நீ என்ன ஒழுங்கா, நம்ம குறை நம்ம மற்றவர்களை குறை சொல்றதுல பிரயோஜனமே இல்லை, நீ ஒழுங்கா நான் ஒழுங்கா, நம்ம இன்னும் ஆண்டுக்கு பிரியமா வாழ்றோமா, இன்னும் ஆண்டுக்கு உண்மையா வாழ்றோமா, இன்னும் வேதத்தை ஒழுங்கா படிக்கிறோமா, இன்னுமா நான் ஜபம் பண்றேன் ஒழுங்கா, நான் ஒழுங்கா நீ ஒழுங்கா, மற்றவர்களை குறை சொல்றது விடுவோம். நான் அதிகமா என்கிட்ட நான் மனைவிட்டு உட்காந்து பேசுவேன் நான். ஆகவே நம்முடைய குறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய வருடத்துல இந்த பாவத்தை நாம் தூக்கி கொண்டு போகக்கூடாது, இந்த பாவத்தை நாம் அழிகிட்ட புதிய வருடத்துக்கு போயிடக்கூடாது. சீ போதும், நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை பார்த்தது போதும், இன்னைக்கு நீ என்ன பார்க்கற, இன்னைக்கு நான் என்ன பார்க்க ஆரம்பிக்கிறேன், என்ன நான் என்ன என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோனோ அப்ப நம்முடைய வாழ்க்கை சரிபடும், நம்முடைய குடும்பம் சரிபடும், நம்முடைய சபை ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களை பார்த்து பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் என்றால் கடைசியில் நம்ம சரிபடுத்தாதபடி கடத்துல நம்ம வாழ்க்கையை வீழ்ச்சிக்குள்ள நாமளே காரணமாயிரும், நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு நாமளே காரணமாயிரும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நம்முடைய இருதயத்தை முதலாவது செட் ஆயிட்டு வைக்கா, நம்முடைய இருதயத்தை முதலாவது சரிபடுத்துவோம். நம்முடைய பாவம் இது கொடிய பாவம், இந்த பாவத்தை விட்டு அகன்றுவோம், நம்முடைய பாவத்தை குறித்து மனம் திரும்புவோம். இந்த ஆண்டவர் அருமையாக இந்த வார்த்தையை போல் சொல்லுகிறார், முதலாவது காரியமாக உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்து, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குறைகளை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து அகன்று அகற்றி போட்டு நம்ம சரியான தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் முதலாவது காரியமாக நம்ம இங்கே பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக அந்த ஏழாம் அதிகாரத்தில் நாலு முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்றோம். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, உன் இருதயத்தை சரிப்படுத்துன்னு சொல்லி முதலாவது கத்துக்கிட்டோம். இரண்டாவது காரியமாக ஏழாம் வசனத்துல ஏழாம் வசனத்திலிருந்து நம்ம இங்க பாக்குறோம், ஏழாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும், பதினோராம் வசனம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ரெண்டாவது காரியமாக, முதலாவது செட் ரைட் யுவர் ஹார்ட், ரெண்டாவது ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். இந்த புதிய வருடத்துக்குள்ள போறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன் இருதயத்தை சரிப்படுத்துறது மாத்திரமல்ல, அடுத்தது ஆண்டவர் சமூகத்துல போ, ஜபத்துக்கு போ, ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். ஜபம் ஒரு வல்லமையான ஒரு கருவிங்க. இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ இல்லையா, நீ ஒரு கிறிஸ்துவனாய் வாழ்வா என்றால் அவன் ஜபத்திலே அதிகமாய் செலவிடுகிற மனுஷனா இருப்பான். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஜபம் ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு வல்லமையை கொடுக்க முடியும். நீ எவ்வளவுக்குள்ள ஜபத்துல அதிகமாய் தரித்திருக்கிறியோ அவ்வளவுக்குள்ள தேவனுடைய வல்லமையை தரித்து கொடுக்கிற மனுஷனாய் காணப்படுவாய். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே ஜபம் முதலிடமா இருக்க வேண்டும். ஜபத்துக்கு நீ செலவு செய்யற ஒரு மனுஷனா இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில எதுக்கோ நேரத்தை ஒதுக்குற, எதுக்கோ நேரத்தை ஒதுக்குற, எத்தனையோ காரியங்கள் நேரத்தை செலவிடுற, ஆனா ஜபத்துக்கு செலவிடுற மனுஷனா இருக்கிறதான் மிக மிக அவசியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மை சரிபடுத்தும்படியாக, கத்திற்குள்ளாக பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இரண்டாவது காரியமாக ஆண்டவர் சொல்றாரு, ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். முதலாவது காரியமாக செட் ரைட் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை சரிபடுத்துன்னு சொல்றாரு. இருதயத்தை சரிபடுத்த அடுத்தது, இருதயத்தை சரிபடுத்துனதுக்கு அடுத்தது என்ன பாக்குறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அருமையான வசனம் கவனிச்சிங்களா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருடத்துல எத்தனை நேரங்கள்ல நாம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், இந்த வருடத்துல எத்தனை மணிக்கணக்கா நாம ஜெபம் பண்ணிருக்கோம், எவ்வளவு நேரம் அந்த ஜெபத்துக்கு இடம் கொடுத்தோம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஐயோ, குன்றி போயிட்டே இருக்குதா, குன்றி போயிட்டே இருக்குதா, குன்றி போயிட்டே இருக்குதா? ஒரு புதிய வருடத்துக்குள்ள போறோம். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை செப்பனிடு. ஐயோ, உனே ஒண்ணு சொல்றேன், இந்த சபை எழும்ப வேண்டும் என்றால், இந்த சபை ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால், இந்த சபை ஊழியத்தில் வல்லமையா எழும்ப வேண்டும் என்றால், இந்த சபை ஜப சபையா இருக்க வேண்டும். ஆமா, ஜப சபையா இருக்க வேண்டும். இந்த சபை ஜப சபையா இருந்தாதான் ஐயோ ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க முடியும். நீ தனிப்பட்ட விதத்துல ஜபம் பண்ற மனுஷனா இருப்பான் என்றால், அந்த இடத்துல சபையிலும் உற்சாகமா ஜபிக்கிற மனுஷனா இருப்பான். உன்னுடைய தனிப்பட்ட விதத்துல ஜபம் குன்றி போயிருக்கும் என்றால், சபைக்கு ஜப கூட்டத்துக்கு வரமாட்டான். அவன் ஜபத்துக்கு வரதுனா கசக்கும், ஜபம் தான் பிடிக்காது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட மனசு இருக்காது. மனுஷன் நோக்கி கூப்பிடுவான், உலகத்தை நோக்கி கூப்பிடுவான், பண் பொருளை நோக்கி கூப்பிட்டு போவான், ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுக்கு மனசு வராது. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? இந்த புதிய வருடத்துக்குள்ள ஆண்டவருடைய வல்லமையை நீ தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக ஜபத்துல செலவிடு. மறந்துடாத, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய கரத்துல எல்லாவற்றையும் நீ செலவிடும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, ஓ ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கலாம். அண்டா சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாவது அறியமான பெரிய காரியங்களே அறிவிப்பேன், காண்பிப்பேன். ஆங்கிலத்தில் சொல்றாரு, பொய்யா? ஆகவே ஜபத்துல செலவிடு. நீ ஜபம் ஒரு வீணு நினைக்காத, ஜபம் ஒரு நஷ்டம் என்று நினைக்காத. அன்றா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்துல எத்தனையோ நேரங்கள்ல அவர் ஜபத்துலதான் அதிகமாக செலவிட்டார். நிறைய நேரங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் அதிகாலையே இருட்டோட எழுந்திருந்து தனிமையா வனாந்திரத்துக்கு போய் ஜபம் பண்ணினார். பல இடங்களில் ஜபத்துக்கு முதலிடம் கொடுத்தார், ஜபத்துக்கு முதலிடம் கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக எபிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல படிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான ஒரு முன் மாதிரி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாக்குறோம். எபிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல நாம் மிச்ச மிக அருமையான புஸ்தகத்தை, மிக அருமையான ஒரு வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம், அவர் பாருங்களேன், ஏழாம் வசனம். எபிரேயர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம். எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம். அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில், கவனிச்சீங்களா? அவர் மாம்சத்திலிருந்து நாக்களில், உலகத்தில் இருந்த நாக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருந்த நாக்களில், மனுஷனா இருந்த நாக்களில் அவர் என்ன செஞ்சாரு? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, தம்முடைய பிதாவை நோக்கி, அந்த ரட்சகரை நோக்கி, அந்த ரட்சிப்பின் அதிபதியை நோக்கி, ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி மித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடினாலே கீழ்ப்படலை கற்றுக்கொண்டார். கவனிச்சீங்களா? அவர் குமாரனாய் இருந்தும், அவர் தேவனுடைய தேவாதி தேவனுடைய குமாரன் தான், அவர் இதெல்லாம் செய்யணும் அவசியமே இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக, ஓ அந்த தேவகுமாரன் தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார், ஜபத்துக்கு அதிகமாக செலவிடுகிறார். நீ கிறிஸ்தவன் சொல்ற, நீ எவ்வளவு நேரம் ஜபத்துக்கு செலவிடுகிற? மணிக்கணக்கிட்ட டிவி பார்க்க மட்டும் தெரியும் இல்ல, மணிகணக்கா பேப்பர் படிக்க தெரியும் இல்ல, மணிகணக்கா இன்டர்நெட்ல உட்கார தெரியும் இல்ல, ஆனா மணிகணக்கா வாட்ஸ்அப் நோண்ட தெரியும் இல்ல, மணிகணக்கா ஸ்மார்ட் போன்ல வச்சு நோண்டிட்டு இருப்பா தெரியும், ஆனா ஜபத்துக்கு நேரத்தை செலவிடுறாயா? யூ ஆர் அ கிறிஸ்டியன், நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்ற இல்ல, எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவனா ரட்சிக்கப்பட்டவனா, ஐயோ அவன் முதலாவது அங்க பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன், பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்க பாருங்க அவனுடைய செயல் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட உடனே முக்கியமாக மற்றும் ஒரு அடையாளம், ரட்சிப்பின் அடையாளங்கள்ல முக்கியமான காரியம் அங்க பாக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் 9 அதிகாரத்துல படிக்கலாம், பவுல் அப்போஸ்தலன் 9 அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்படுறத பாக்கலாம். அந்த இடத்துல பார்க்கும்போது உடனடியாக அந்த இடத்துல அங்க பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படுறத பாக்கலாம். அப்போஸ்தலன் 9 அதிகாரம், அப்போஸ்தலர் 9 அதிகாரம், அந்த இடத்துல பாக்குறோம் அங்க சவுல் பவுலாக மாற்றப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். 9 அதிகாரம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துக்கு போய் அப்படியான கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில சட்டிதிலே வானத்திலிருந்து 3 வசனத்துல ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். உடனே அவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவனை அந்த இடத்துல சந்திக்கிறார். 6 வசனத்துல அங்க பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அங்க பாருங்க, அதுக்கப்புறமா ஆண்டவர் தன்னுடைய பணி தன்னுடைய ஊழியத்தை அவன் கையில கொடுக்கிறாரு, நீ விதமாக செயல்படும் இப்படிலாம் சொல்லப்படும் சொல்லிக்கிட்டு போது அந்த இடத்துல பாருங்களேன், பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துல மாற்றப்பட்ட பிறகு அவன் அந்த இடத்துல அப்பொழுது 11 வசனம், அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தரு எனப்பட்ட தெருவுக்கு போய், அந்த இடத்துல அனனியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சவுல் என்கிற மனுஷன் பவுலாக மாற்றப்பட்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பணிக்காக வந்திருக்கிறான், அவனை போய் பாருன்னு சொல்றாரு. அங்க பாருங்க அவன் என்ன செய்யறான், நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டத்தானக்கிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். கவனிச்சீங்களா, அவன் ரட்சிப்பை பெற்றுவிட்டான், நவ் ஹி ஹஸ் பீன் சேவ்ட், அவன் தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய செயல்பாடு என்னங்க, இன்னுமா டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கானா, சொல்லிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இன்னுமா தன்னுடைய பாவக்காரங்களை உட்கார்ந்துட்டு இருக்கானா? ஐயோ ஒரு காலத்துல கிறிஸ்தவனை துன்பப்படுத்திட்டு இருந்தான், அதை படிச்சுமே, துன்பப்படுத்திட்டு இருந்தான், கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்பட்டு இருந்தான், ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ, ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த விஷயம் என்ன, அந்த ரட்சிப்பின் அடையாளங்களில் ஒன்று நினைச்சேரான், ஒரு காலத்துல பாவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஒரு காலத்துல சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழடங்கி அதிகார பிரபு ஆகிய சாத்தானுக்கு கீழ்படிந்து சாத்தானுடைய பிள்ளையாக சாத்தான விருப்பப்படி போயிட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ, இயேசுவின் பிள்ளையாய் மாறினானோ, இன்னைக்கு யாருடைய பிள்ளையாயிட்டான், தேவாதி தேவனுடைய பிள்ளை. அந்த தேவாதி தேவனுடைய பிள்ளை என்ன செய்யறான், அந்த பரம பிதாவை நோக்கி ஜெபம் பண்றான். Now he has become a child of God. Now he started praying. Now he is just asking God. எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கேட்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லுவா என்றால், நீ ஒரு விசுவாசின்னு சொல்லுவா என்றால், இந்த ரட்சிப்பின் அடையாளங்கள் ஒன்று ஜப வாழ்க்கை இருக்குதா? ஆராய்ந்து பார். இந்த இடத்துல இந்த புதிய வருடத்துக்குள்ள போறோம், இந்த கடைசி நாளில் நிற்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இதுதான் இங்கே இந்த மலை பிரசங்கத்தின் கடைசி பிரசங்கமாக ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தையே சரிப்படுத்து, மற்றவர்களை பார்க்காத, மற்றவர்கள் இருதயத்தை பார்க்காத, மற்றவர்களுடைய காரியங்களை குறை குறித்து சொல்லிக் கொண்டிருக்காத, நீ ஒழுங்கா, உன் இருதயத்தை சரிப்படுத்து, நீ யாரு, நீ இப்படிப்பட்டவனா இருக்கிற, உன் இருதயத்தை சரிப்படுத்து, மற்றவர்களை குறை பார்த்து பேசிக்கிட்டே உன் காலத்தை நேரத்தை தட்டி கழிச்சுட்டே போயிடாத. ஐயோ கடைசில நீ வீழ்ந்து போயிடுவ, கடைசில நீ பாலா போயிடுவ, கடைசில உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை சரிப்படுத்தாதபடி ஆராய்ந்து பார்க்காதபடி நீ ஏமாந்து போயிடுவான், அவன் விழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஜாக்கிரதையாரு, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்து, உன் இருதயத்தை சரிப்படுத்து, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, எவ்வளோ குறைகள் மலை போல வச்சிருக்கிறோம், அதெல்லாம் சரிப்படுத்தவே இல்லை, அவன்கிட்ட இருக்கிற திரும்ப 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 பார்த்துட்டு இருக்கோம். சிச்சி எவ்வளவு மதியனமான செயல், இந்த புதிய இடத்துல போறோம், இந்த பாவத்தை தூக்கிட்டு போவான்டா, தூக்கி போட்டு நம்முடைய இருதயத்தை பார்ப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோடு பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் சுவாமி சொல்லி நம்முடைய இருதயத்தை ஆராயுமோ. ஜெபிக்க சங்கீதக்காரன் ஜெபிக்கிறானா இல்லையா? இரண்டாவது செட்ரைட், முதலாவது செட்ரைட் யுவர் ஹார்ட், இரண்டாவது ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர். ஆண்டவர் சொல்றார் இரண்டாவது பகுதியாக, ஜெபத்துக்கு செலவிடும்பா, நீ இருதயத்தை சரிப்படுத்தி ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி வரும் பொழுது, புரியுதா, இருதயத்தை சரிப்படுத்தி ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி வரும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமா வாழும்போது அவன் எதுக்கு செலவிடுவான், ஜெபத்துக்கு செலவிடுவான், அவனுடைய சமூகத்துல அமருவான். எவ்வளோ உலக காரியங்களை ஈடுபடுறேன், இவ்வளோ மக்கள்கிட்ட நான் பேசுறேன், என்ன திருப்தி இருக்கு, என்ன சந்தோஷம் இருக்கு, சற்று சிறிது நேரம் கத்தர் கொடுத்துருக்க 24 மணி நேரத்துல, அட ஒரு 10 நிமிஷம், அட ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் நான் ஜபம் பண்றேனா, எதுக்கோ நேரத்தை செலவிடுறேனே. ஆனா என் தேவாதி தேவன், என் பரம ராஜாதி ராஜா, என் கத்தாதி கத்தர், என் தகப்பன், அவரண்டே நான் சமூகத்துல உட்கார்ந்து ஐயோ அவருடைய உதவி ஒத்தாசை நாட வேண்டுமே. எனக்கா நீ சிந்தித்திருக்கிறியா? ஜபம் பண்ற ஒரு மனுஷனாக, மனுஷியாக, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜபம் ஒரு மூச்சா இருக்கும், உயிரா இருக்கும், உணவா இருக்கும். அவனுக்கு அதான் சொத்தே. ஐயோ ஜபிக்கவில்லைனா அவன் பலமற்றவனாய் காணப்படுவான், ஜபிக்கவில்லைனா அவன் தோய்ந்து போயிடுவான், ஜபிக்கவில்லைனா அவன் ஐயோ முற்றிலுமாக பாதுகாப்பற்ற ஒரு மனுஷனாய் வாழுவான். ஆ, ஜபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவரே அவருக்குள்ளா பலப்படுவான். எல்லாவற்றையும் கருத்துடைய கரத்துல வைத்து ஜபிக்கிற மனுஷனா இருப்பான், ஜப வீரனா இருப்பான். இன்னைக்கு நீ ஜபிக்கிற மனுஷனா இருக்கிறா? யாராய்ந்து பா, இந்த புதிய வருடத்துக்குள்ள போற, இது ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, கேளுங்கள். என்ன சொல்றாரு? கேளுங்க. நீ என்னைக்கு கேட்கிற? கேட்டதே கிடையாது. உலக மனுஷிட்ட போய் கேட்கிற, தொங்கு தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கிற, என்ன பிரயோஜனம்? இல்ல, ஏதாவது சமாதான சந்தோஷத்தை அடைஞ்சோமா? இல்ல. ஆண்டவர் சர்வத்தையும் ஆளுகை செய்ற, சர்வ வல்லமையும் கொண்ட, சர்வ ராஜாதி ராஜா, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிற, சர்வ வல்லமை இல்ல, சர்வ ஏகாதிபத்தி தேவாதி தேவன், அந்த சர்வ வல்லமை பொருந்திய ராஜாதி ராஜா, கத்தாதி கர்த்தர், எவ்வளோ பெரிய கடவுள், எவ்வளோ பெரிய கடவுள், அவரை நோக்கி நினைக்கிறான்னு பாக்குறியா? பாக்குறதே இல்லை. தான் தான் வழி, தான் வழி தான் என் வழியும் சொல்லி போயிட்டு இருக்கிற. ஐயோ அது எவ்வளோ பாவ வழி இல்ல, இது பாவம், இது பாவம். ஆண்டவர் அவ்வளோ இவ்வளோ பெரிய கடவுள், என்னையும் உன்னையும் உண்டாக்கின, ஐயோ உன்னையும் என்னையும் உண்டாக்கின கடவுள், அந்த கடவுளை நோக்கி பார்க்காதபடி உன் சுயத்தையும் உடைய சொத்தையும் உடைய காசையும் உடைய பணத்தையும் உலகத்தையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க பொழுது அது என்னங்க ஆசீர்வாதம், அது என்னங்க ஆசீர்வாதம் தரும், அது என்னங்க ஆசீர்வாதம் கிட்டும்? கடவுளே நோக்கி பார்க்கறது இல்லை, கடவுளை நண்டி கொள்றது இல்லை, அவரை நோக்கி தானே தன்னை முழுமையாக தாழ்த்து அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. அப்ப என்னங்க ஆசீர்வாதம்? அண்ட எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம்? முட்டாள்தனம். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே ஏழாம் அதிகாரத்தில் ஆண்டர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பான். ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன், பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு கொடுப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நீ ஜபிக்கலாமே, வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜபிக்கலாமே, இவர் மென்மையான கிறிஸ்தவனா இருப்பான் என்றால் அவன் ஜபிக்கிற மனுஷனா இருப்பான். அதான் இங்கே பாக்குறோங்க. ஆகவே இன்னைக்கு நாம் ஜபத்தில் அதிகமாக செலவிட வேண்டும். ஏன்னா எத்தனையோ நேரங்களில் நம்மளை அறியாமே கண்ணிகள், நம்மளை அறியாமே ஆபத்துகள், நம்மளை அறியாமே வீழ்ச்சிகள், நம்மளை அறியாமே சாத்தனுடைய வலைகள் சிக்கி ஐயோ மாண்டு போறது ஏதுவான காரியங்கள் உண்டு. ஐயோ ஜபம் மட்டும் இல்லைனா அவன் விழுந்து போயிடுவாங்க, ஜபம் மட்டும் அவன் உட்காரலைன்னா விழுந்து போயிடுவாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ, நான் ஊழியத்தை கட்டுறேன், நான் சபையை கட்டுறேன், ஐயோ ஆகும் அந்த ஊழியை செய்யற, எந்த ஊழியை செய்யற பெருமையா பேசிட்டு இருப்பேன் என்றால் ஜபம் மட்டும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுக்காத. அவருடைய கிருபையினாலே இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்துகிறார், அவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை கட்டுகிறார். என்ன காரணம்? அந்த இடத்துல ஜபத்துல உட்காரும்படியாக, ஆண்டவர் அந்த ஜபத்துல அமரும்படியாக அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கனாலதான் ஜபிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் கேட்கிறேன், காலில் அதிகாலையில் எழுந்தது ஜபிக்கிறேன், அந்த இடத்துல உதவி செய்யும் முழங்கால் நிக்கிறேன். ஐயோ இந்த ஊழியத்தை என்னால கட்ட முடியாது சாமி, இந்த ஊழியம் எவ்வளவு பெரிய ஊழியம், ஐயோ இந்த ஊழியம் பயங்கரமான தடைகள், பயங்கரமான சாத்தனுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த ஊழியம், கொல்லிமலை ஊழியம் சும்மா இல்ல, எத்தனையோ கடினப்பட்ட இருதயங்கள், சும்மா சாதாரணமான ஊழியம் இல்ல. அப்ப எவ்வளவு அதிகமா, எவ்வளவு அதிகமா தேவனை சார்ந்து ஜெபிக்க வேண்டியது, எவ்வளவு அதிகமா தேவனை சார்ந்து மன்றாட வேண்டியதா இருக்கு, எவ்வளவு அதிகமா முழங்கால நிகழ்ந்து யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு அந்த ஊழியம் பண்றேன், இந்த ஊழியம் பண்றேன், நான் இப்படி பிரசங்கம் பண்றேன், இப்படி எழுதுறேன், இந்த ஆர்டிக்கல் எழுதுறேன், இந்த கட்டுரை எழுதுறேன், இப்படி வெப்சைட்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிட்டே இருந்தேன்னா அது ஊழியம் உருப்படாது. ஜெபிக்கிற ஊழியக்காரன் எங்க இல்லையோ அந்த ஊழியம் உருப்படாது. முழங்கால நிக்கிற ஊழியக்காரன் எங்க இல்லையோ அந்த ஊழியம் உருப்படாது. கண்ணீரோடு பாரத்தோடு தேவனிடத்துல தன்னை முழுமையாக தாழ்த்தி போராடி ஜெபிக்கிற ஊழியக்காரன் எங்க இல்லையோ அங்க ஊழியம் உருப்படாது. ஆகவே ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, ஊழியத்தை மூட்டை கட்டிட்டு தூக்கிட்டு போயிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறவங்களதான். ஆகவே இன்னைக்கு நீ எப்படி ஜெபிக்கிற? உன்னுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கையை இருக்கிறியா? தனிப்பட்ட ஜப வாழ்க்கை, குடும்ப ஜபம், குடும்ப ஜபத்தை நடத்துகிறையா? உன்னுடைய ஜப வாழ்க்கை எப்படியா இருக்குது ஆராய்ந்துப்பார். ஆகவே இந்த நாளில், இந்த ஆண்டின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நம்ம என்னுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுத்துருக்க முடியாது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் கொடுத்துருக்க முடியாது. மற்றும் ஒரு இரண்டாவது காரியம் ஜபிக்கிற காரியம், ஜபத்தை ஜபத்திலே தரித்திரு, ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர் என்று சொல்லும்படியான காரியத்தை இங்கே பார்க்குறோம். மூன்றாவது காரியமாக, மூன்றாவது காரியமாக நம் மற்றொரு காரியம், முதலாவது காரியம் செட் ரைட் யுவர் ஹார்ட், ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரேயர், எல்லாமே எஸ்ல வருது கவனிச்சிங்களா. அடுத்தது மூன்றாவது காரியமாக பதிமூணாம் வசனத்துல பாக்குறோம், பதிமூணாம் வசனத்துல இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. மூணாவது காரியமாக strive to enter. லூக்கா புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம், இதே தான் லூக்கா புஸ்தகத்துல strive என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுது. லூக்கா புஸ்தகம் 13:24 லூக்கா புஸ்தகம் 13:24 ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கலாம். லூக்கா புஸ்தகம் 13:24 இருக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இங்கிலீஷ்ல பார்க்கிறோம் strive to enter in at the straight gate. இந்த இடத்துல அழகா சொல்லப்படுது strive அப்படின்னு என்ன அர்த்தம், பிரயாசப்படுங்கள் என்று சொல்ற பதத்தை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரைவ் அதாவது அந்த 7 7:13 சொல்லப்பட்ட மாதிரி, அதாவது உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்குது, அது வழியாய் பிரவேசிக்கிற அணைகள், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற சில. அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ரைவ்ங்கிற பதம் அதாவது சொல்ல போன ஆஸ் இன் அகோனி, பாரத்தோடு, மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த ஒரு பிரயாசம். சும்மா இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை சும்மா இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஜீவனுக்கு போகிற வாழ்க்கை. எங்கங்க ஜீவனுக்கு போகிற வழி, ஜீவனுக்கு போகிற வழி, அந்த ஜீவனுக்கு போகிற வழி, பரம வாசலை நோக்கி போகிற வழி, எப்படிப்பட்ட வழி, இடுக்கம்தான், இடுக்கமான வாசல். ஆண்டவர் சொல்லிட்டார் இடுக்கமான வாசல், ஆனா விசாலமான வாசல் எதுங்க, விசாலமான வாசல் எங்க நோக்கி போகுதான், கேட்டுக்கு போகிற வழி. கேடுனா அழிவு, நரகத்துக்கு போகிற வழி. ஆமா, இன்னைக்கு பாவம் அப்படியே மலிஞ்சு போய் கிடக்குது, இன்னைக்கு பாவம் வாழ்க்கை மலிஞ்சு போய் கிடக்குது, விசாலம் மலிவான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய வாங்கிடலாம், பாவத்தை தேடிக்கொள்றது எல்லாம் மலிவா கிடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நெட் இன்னைக்கு வந்துருச்சு, ஜியோன்னு சொல்லி வந்துருச்சு, எங்க பார்த்தாலும் நெட் வந்துருச்சு, டக்குன்னு ஒரு கிளிக் தட்டினா பாவ படங்கள்லாம் அழிச்சு குப்பையா வந்து கொட்டுது கண்ணுக்கு முன்னாடி, பாவ படங்கள்லாம் குப்பையை வந்து கொட்டுது கண்ணுக்கு முன்னாடி. ஸ்மார்ட் போன் வச்சு கையில ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்கான், ஸ்மார்ட்டா நினைக்கிறான், அவன் ஸ்மார்ட்டா இருக்கான், அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தா தெரியும், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தா தெரியும், அசிங்கமான கேடான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு பாவம் மலிஞ்சு போய் கிடக்கிறது. இடுக்கமான வாசல் அல்ல அது, விசாலமான வழி, விசாலமான வழி. எல்லாரும் அதுல போவாங்களாம், ஆனா அந்த வழி எதை நோக்கி போகுது, அழிவை நோக்கி போகுது. ஜாக்கிரதையா, அழிவை நோக்கி போகுது. ஆனா ஜீவனுக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமான வாசல் சொல்ற ஆண்டவர். அப்படின்னா நமக்கு சாதகமா எதுவுமே நடக்காது, பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தடைகள் வரும், பல போராட்டங்கள். ஆலயத்துக்கு போறோம் தான் அப்போ, அப்பதான் ஒருத்தன் வருவான், அப்பதான் எவனாச்சும் ஒருத்தன் வந்து கூப்பிடுவான், ஆலயத்துக்கு போறதுக்கு முடியாது, அப்பதான் ஏதாவது தடை வரும், அப்பதான் ஏதாவது டிவி ப்ரோக்ராம் வரும், அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. இப்படி பல தடைகள், ஜீவனுக்கு போகிற வழியில சும்மா இல்ல, இடுக்கமான மாதிரி கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும், கொஞ்சம் பிரயாசப்படணும். ஆலயத்துக்கு வரணும்னா பிரயாசப்பட்டதா ஆகணும், தூக்க தூங்கிட்டே உட்காந்துக்கணுமா, ஆலயத்து வரனா இங்க 9 ஆலயம்னா இல்ல 10 ஆலயம்னா தூங்கிட்டே இருக்கணுமா, என்ன பண்றான், எழுந்திருக்கிறான் காலையில, ஐயோ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுமே, கதிகாலையில எழுந்திருக்கிறான், பிரயாசப்படுறான், ஜபம் பண்ணு சொல்லியாச்சு, ஜபம் பண்ண என்ன பண்ணணும், நல்லா கொட்டை தூங்கணுமா, அவன் ஜபிக்கிற மனுஷனா இருப்பாங்க, என்ன செய்யணும், முழங்கால நிக்கணும், அவன் தான் ஜபிக்கிற மனுஷன், முழங்கால் நிக்கணும். ஐயோ இதெல்லாம் சாரிப்பட்டு வராதுய்யா, நான் என்னைக்கு பார்த்தாலும் மனுஷன் கீழே முழங்கால் நின்று, ஸ்கூல்ல படிக்கும் போது நான் முழங்கால் நின்னதே கிடையாது, டீச்சர் முட்டி போடுன்னு சொன்ன போட மாட்டேன்னு முரண்டு பிடிப்பேன், இங்க போய் நான் முட்டி போடுறேன்னா, அப்படியா பிரயாசப்படணும். வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆண்டு கொடுத்துருக்க வேத வார்த்தை என்ன செய்யறாங்க, படிக்கிறோம். எங்கெங்க நான் புத்தகத்தே திறந்து அண்டி மாசம் கணக்காச்சு, குமுதம் தான் படிப்பேங்க, ஆனந்த உடன் தான் படிப்பேன், தினத்தந்தினா படிப்பேன், இதெல்லாம் நமக்கு சரிபட்டு ஒத்துப்பட்டு வராதுங்க, சுட்டுப்பட்டாலும் வராதுங்கம்மா. இவ்வளவு மதியனமான செயல் பாத்தீங்களா, அவன்லாம் கிறிஸ்தவன். ஆராய்ந்து பாரு, வேதத்தை படிக்கிறாய், வேதத்தை படிக்கிறா நெருக்கமான வாசல் தான், கஷ்டம் தான், பிரயாசம் தான். அப்பதான் பிசாசு அப்படியே தூக்கத்தை கொடுப்பான். மற்ற மேகசின் படிக்கும்போது தூக்கம் வராது, ஆனா வேதம் படிக்கும் போதுதான் தூக்கம் வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், தடைகள் வரும், பல அழுப்பு வரும், சோம்பல் வரும். இடுக்கமான வாசல், பிரயாசப்படு, பிரயாசப்படு, பிரயாசப்படு. சபையை ஓடினா சும்மா இல்ல, பிரயாசப்படணும். தூரமா இருக்கும், சங்கர மினிஸ்ட்ரி போறோம், பெட்டாங்கராய் போறோம், இல்ல தூரமான இன்னும் தூரமான இடங்கள் போறோம், பிரயாசப்படணும். குளிர், பனி, பிரயாசம் இல்லாம ஊழியத்தை நடத்த முடியுமா? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியுமா? ஐயோ போய் ஆகணுமே, இல்ல கஷ்டமா இருக்கு, இல்ல அந்த நாக்கில பாருங்க, ஐயோ சிந்திச்சு பாருங்க. ஜெஸ்மேம் பிராண்ட் இந்த வந்திருக்கிறாங்க நம்ம சகோதரி அந்த இடத்துல இருந்து, ஐயோ நினைச்சு பாருங்க, இல்ல எவ்வளோ பிரயாசம், எவ்வளவு பிரயாசம் இல்ல, நினைச்சு பாத்தீங்களா? சே நான் ஒண்ணு ஒரு துளி கூட இல்லைங்க. இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலாந்து மக்கள்ல இருந்து, ஐயோ அவங்க பெரிய பணக்காரங்க, கப்பல் எல்லாம் வச்சிருக்காங்க சொல்றாங்க. ஜெஸ்மின் பிராண்ட், அந்த ஈவ்லின் பிராண்ட் குடும்ப பின்னணி எல்லாம் பார்க்கும்போது பெரிய கப்பல் எல்லாம் ஓட்டிருக்காங்களாம், பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு உலக வரைபடத்துல பாருங்களேன், சென்னை இல்ல, அப்புறம் தமிழ்நாட்டுல சென்னை இல்ல, வேற எந்த பட்டணமும் இல்ல, நாமக்கல் மாவட்டத்துல எங்க சேந்தமலத்தை வந்திருக்காங்க, சேந்தமலத்துல இருந்து கொல்லிமலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல என்ன வசதி இருந்துச்சு, என்ன வசதி இருந்துச்சு, பஸ் வசதி, என்ன வசதி, தோனியை தான் தூக்கிட்டு வந்தாங்க அந்த ஐயாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ண அன்னைக்கே. எவ்வளோ சுகத்தை, எவ்வளோ சுயத்தை வெறுத்து, ஐயோ கிறிஸ்து இயேசுவின் அன்பு இனி நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்து இயேசுவின் அன்பினை. அதாங்க, இன்னைக்கு இயேசுவின் அன்பு உன்னை தொட்டிருக்குதா? இன்னைக்கு இயேசுவின் அன்பினால் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ என்னைக்கு இயேசுவின் அன்பினால் நீ பாதிக்கப்படலையோ, சிச்சி ஒரு கால ஊழியத்துல நீ இறங்க மாட்ட, சபையில நாட்டம் இருக்காது, ஆவிக்குறைக்காரங்க நாட்டம் இருக்காது, அங்கதான் அன்பு இல்லையே. அங்க இயேசுவின் அன்பு நீ பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த அன்பை மற்றவர்களுக்கு நீ கொடுப்ப, எவ்வளோ விலை கொடுத்தினாலும், ஐயோ என் தேவன் என்ன ரசிச்சிருக்காரு, ஐயோ நான் எவ்வளோ பாவியா இருந்தேன், எவ்வளோ மதியம் ஒரு காலத்துல பணம் பணம் போயிட்டு இருந்தேன், பாவத்துல விழுந்து போய் கிடந்தேன், ஆனா இன்னைக்கு என் இயேசு ஆண்டவர் என்னை ரசித்தார், அந்த இயேசு என்னை ரசித்து என்னை ஹிருதயத்தை மாற்றி இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா இருக்கேன். அப்ப என்ன எவ்வளோ புதிய வாழ்க்கை, எவ்வளோ மாற்றம் கொண்ட வாழ்க்கை, நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை நீ கொடுத்துட்டாரு, இன்னைக்கு நான் பரலோக போற வாழ்க்கை அடைஞ்சிட்டேன், ஆஹா இந்த வாழ்க்கை என்ன மற்றவர்கள் காமிச்சாகணுமே, எப்படியோ வழியே நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன், நடந்தான் போனோம், இந்த பைக் ரிப்பேர் ஆச்சு, ரெண்டு வாரமா மூணு வாரமா அப்படியே கிடக்குது, முடியல என்ன பண்றது ஐயோ அப்படின்னு சொல்லி நடந்து எப்படியாச்சும் போய்தான் ஆகணும். அப்ப அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு போறேன் என்ன சந்திப்புலயத்துக்காக, சரி நடந்து போலான்னு போய் பார்த்தா திடீர்னு ஒரு வீட்டுல ஸ்டார் தொங்குது, நினைச்சே பாக்கல, அங்க பெருங்கராயப்பட்டியில ஒரு வீட்டுல. அப்புறம் போய் கேட்டேன், என் பிள்ளைங்க அது தெரியும், அவர் தெரியும், அவர் தாரியும் இவர் தெரியும் சொல்லி பயங்கரமா பேசுறாரு. அப்புறம் அந்த பிள்ளைங்க சண்டே கிளாஸ் கூப்பிட்டுருக்காங்க. நான் பாருங்க, இது செய்யலைன்னா, இந்த பிரயாசப்படலைன்னா, இல்ல எனக்கு வலிக்குது, கால் வலிக்குது, முடியாது, முரண்டு பிடிச்சிட்டு சோம்பேறித்தனப்பட்டு இருந்தேன்னா ஊழியம் ஊழியம் ஆகுமா? நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான் சபையாயும் செயல்பட வேண்டும், சபையாய் பிரயாசப்பட வேண்டும், ஊழியத்துல பிரயாசப்பட வேண்டும். பிரயாசம், பிரயாசம், ஸ்ட்ரைவ், ஸ்ட்ரைவ் என்ற இங்கிலீஷ் ஆங்கில பதம் சும்மா இல்ல, அகோனி, அகோனி, அப்படியே பயங்கரமான கடுமையான வேதனையோடு. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாப்புல ஒரு இடத்துல, உங்களுக்கு கிறிஸ்து உருவாகும் போலும் கற்ப வேதனை படுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாப்புல கலாத்திய புஸ்தகத்துல எழுதுறாரு, உங்களுக்கு கிறிஸ்து உருவாகும் போலும், ஒரு ஒரு ஆத்மா வருதுன்னா சத்தியத்துக்குள்ள கொண்டு வரோம்னா அந்த ஆத்மால கிறிஸ்து உருவாகணும், கிறிஸ்து உருவாகணும், உருவாகும் போல நான் கற்ப வேதனை படுகிறேன்னு சொல்லி பயங்கரமா வேதனை படுறாங்க. கற்ப வேதனை தெரியும் கிறிஸ்திரிகளுக்கு, எவ்வளவு வழியே, எவ்வளவு வழியோட ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அந்த மாதிரி கிறிஸ்து உருவாகும் போலும் அவன் ஒரு ஊழியக்காரனா கற்ப வேதனைப்படுகிறான், ஒரு விசுவாசி ஒரு சபையில இருக்கணும் வேதனை, அது பிரயாசப்படுறான். சும்மா சாதாரணமான காரியம் அல்லவே அல்ல. ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். இந்த வருடத்தின் கடைசி நாள்ல 31ஆம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால், நீ பிரயாசப்படுறியா? யாருக்காங்க, எதுக்காக பிரயாசப்படுற? உலகத்துக்காக நிறைய இடங்கள்ல பிரயாசப்படுற, இல்ல வேர்வை சிந்தி உழைக்கிற, என்னென்னமோ பாடுபடுற, எதுக்கோ பிரயாசப்படுற. அட, ஆண்டிருக்காக நீ பிரயாசப்பட்டியா? ஆண்டிருக்காக பிரயாசப்பட்டியா? ஆராய்ந்து பார். நீ உலகத்துக்கு பிரயாசப்பட்டு பிரயோஜனமே இல்லைங்க, ஆண்டிருக்காக பிரயாசப்படு, அங்க ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆண்டிருக்காக பிரயாசப்படு, அங்க ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அந்த இடத்துல அதான் அங்க ஆசீர்வாதம். எங்க ஆண்டிருக்காக அந்த சிட்டி ஸ்டட் என்ற ஒரு அருமையான தேவ மனுஷன், கிரிக்கெட்ல புகழ்பெற்ற மனுஷனா இருந்தார். அவர் சொல்றாரு, நீ ஆண்டிற்காக பிரயாசப்படும் போது அங்கதான் நிலைக்கும், அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்படு. எதுல பிரயாசப்படுற? உலகத்துக்காகவே உழைக்கிறியா? உலகத்துக்காகவே நான் உழைக்கிறியா? உலகத்துல உழைஞ்ச என்னங்க பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம் சொல்லு? ஆண்டவர் சொல்ற உலகத்தில் சிநேகிதான் இருக்க விரும்பினா தேவனுக்கு பகைங்கயா இருக்கிறாங்கிற. ஆக நீ உலகத்திலே மாங்க மாங்க உலகத்தையே உழைச்சுன்னா கடத்துல என்ன தண்ணீர் கொண்டு போக போற? அங்க ஐயோ எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பரிதாபம் அங்க பாக்குறேன். அங்க பிரயாசம் எல்லாம் உலகத்துக்கு அங்க செலவழிக்கிறான், கடத்துல அவன் நஷ்டத்தை தான் அனுபவிக்கிறான். அதனாலதான் சொல்ற உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அந்த இடத்துல முன்னாடி வசனம் நம்ம படிக்கலாம், மத்தேயு புஸ்தகத்துல படிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 16 அதே மத்தேயு புஸ்தகம் 16 அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், கவனிச்சீங்களா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன், If any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. இயேசுவை பின்பற்றி வர விரும்புமா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாங்குறாரு. போராட்டங்கள் உண்டு, நெருக்கமான காரியங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சோதனைகள் உண்டு, பல பிரச்சனைகள் வரும், பல பாடுகள், தொந்தரவுகள், பல காரியங்கள். சிலுவை எடுத்துக்கொண்டு வா, அந்த பாரத்தை சுமந்து வா. அந்த இடத்துல அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு. அவன் அந்த இடத்துல அதான் சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்கிற விதமான காரியங்கள் இதுதான். இதை நீ ஏத்துதான் ஆகணும். விதமான சூழ்நிலைகள், விதமான பாடுகள், விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், விதமான காரியங்கள் ஏத்தான் ஆகணும். ஐயோ இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை, இதெல்லாம் நான் சிந்திக்கவே இல்லை, இப்படிலாம் வரும் நான் நினைக்கவே இல்லை, ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருக்கு விஷ வாழ்க்கையா? ஆண்டவர் உனக்குன்னு வச்சிருக்க சிலுவை நீ ஏத்தான் ஆகணும். அந்த சிலுவையை சுமந்தா ஆகணும். அது எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்குது, எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குது, நான் வர மாட்டேன், முரண்டு பிடிச்சிருந்தேன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அண்ணா சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா. If you want to follow Jesus Christ, you have to take up your cross. Your cross, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவன் சீஷன், அப்பதாங்க சீஷன், அப்பொழுது அவன் எனக்கு சீஷனா இருப்பான்னு சொல்லுது, சொல்லுதா இல்லையா? இப்ப நீ உலகத்து முன்னாடியே வச்சுக்கிட்டு ஆகா சுலபமா இருக்குது, சுலபமான வழி, மலிவா கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு போனா எங்க போயிட்டு இருக்க? அடிமை நோக்கி போய் கொண்டிருக்கிற விசாலமான வழி. ஆக சிந்தித்து பாரு, பிரயாசப்படுறியா? பிரயாசப்படு, strive to enter in. ஆண்டவருடைய காரியத்துல பிரயாசப்படு, அவைக்குரிய காரியங்கள பிரயாசப்படு. வேதம் வாசிக்கணும் சும்மா இல்ல, பிரயாசப்படணும். ஜபம் பண்ணா சும்மா இல்ல, முழங்கால் நிக்கணும், அதிகாலையில எந்திரிக்கணும், அதிகமா நேரத்தை செலவு பண்ணு, ஜபம் பண்ணு, பிரயாசப்படு. தூக்கத்தை துறக்கணும், பிரயாசப்படு. சோம்பேறித்தனத்தை உட்கார்ந்து இருக்கலாம் போதும், தூக்கி போடு, பிரயாசப்படு. ஆண்டவருக்காக பிரயாசப்படு. அந்த இடத்துல உனக்கும் ஆசீர்வாதம், சபைக்கும் ஆசீர்வாதம். பிரயாசப்படு. அதான் இந்த இடத்துல பாக்குறோம். இந்த வருடத்துல நாம் இவ்வளவோ பயங்கரமான தேவையில்லாத காரியங்கள்லாம் ஈடுபட்டாச்சு, போதும், தூக்கி போட்டு ஆண்டவர் சொல்ற காரியத்துல ஈடுபடுவோம். அங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து வைப்போம், நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துவோம். இரண்டாவது, ஜபத்துல அதிகமா செலவிடுவோம். மூன்றாவது, பிரயாசப்படுவோம். ஆண்டருக்கு எடுத்த காரியங்களை பிரயாசப்படுவோம், தேவனுக்கு எடுத்த காரியங்களை பிரயாசப்படுவோம், சபைக்கு எடுத்த காரியங்களை பிரயாசப்படுவோம், நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய நலத்துக்கு எடுத்த காரியங்களை பிரயாசப்படுவோம். அங்கதான் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். கடைசியாக மத்திய 7 கடைசியாக அருமையான மற்றொரு காரியம், அந்த 7 நாலாவது காரியமாக 21 படிக்கிறோம். 21 பரலோகத்திற்கிற என் பிதாவின் சத்தியத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சத்தியத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறனதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் தெல்ல தெளிவா சொல்றாருங்க. இதெல்லாமே மூணு காரியமே ஆண்டவர் சொல்ற கட்டளை, அதாவது இம்பரேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார். கடைசியாக நாலாவதாக, பரலோகத்திற்கு என் பிதாவின் சத்தியத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறதில் பிரவேசிப்பதில்லை. இங்க தெல்ல தெளிவா அங்க பாக்குறோம். நாலாவது காரியமாக, Seek to please him always. அவர் எப்பொழுதுமே அவரை பிரியப்படுத்த பாரு, அவர் எப்பொழுதுமே அவரை பிரியப்படுத்த பாரு. முதலாவது, செட் ரைட் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்து. ஸ்பெண்ட் டைம் இன் பிரேயர், ஜபத்துல செலவழி. மூணாவதாக நாங்க என்ன பார்த்தோம், ஸ்ட்ரைவ் டு என்டர் இன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசி. இடுக்கமான வாசல் எதை நோக்கி போகுது? ஜீவனை நோக்கி போகுது, பரலோக வாழ்வுது. அது தப்பே இல்லை, அது நஷ்டமே இல்லை. அண்ட சொல்றாரு, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்னங்கிறார். நீ உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டு லாபங்கள் நீத்த லாபத்தை என்ன சம்பாதிக்க முடியும்? உலகத்தையே ஆதாயப்படுத்தலாம்,
அண்ட சொல்ற உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உண்டான உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? கடைசியில் உடைய ஆத்மாக்கு ஏதாச்சும் லாபம் அடைஞ்சிச்சா? கொல்லிக்கலாம், லட்ச லட்சமா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கலாம், கார் பங்களான்னு கொல்லிக்கலாம், என்னென்னமோ பதவியில் ஒயசந்து போய் கொண்டிருக்கலாம், உலகத்தையே நீ அவன் கையில வச்சிருக்கலாம், கடைசியில் தன்னுடைய சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தின என்ன லாபம்? என்ன லாபம்? ரட்சிப்புக்குள்ள வந்துச்சா? அன்றுக்குள்ள எழும்புச்சா? இல்ல. ஆக ஸ்ட்ரைவ் இடுக்குமான வாசலுடைய பிரவேசி, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்குமான வாசல். ஆனா பிரயாசப்படு, 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 பிரயாசப்படு. அன்றுக்காங்க போல வழியை ஏத்துக்கோ, பாரத்தை சுமந்து, பாரத்தை சுமந்து பழகிக்கோ, கத்துக்கொள்ளு, பழகிக்கோ. எனக்கு பாரம் வேண்டாம், எனக்கு பிரயாசம் வேண்டாம், எனக்கு சுலபமான வழிதான், அழிவை நோக்கி போ. வேதம் தான் சொல்லுது உன்னுடைய வழி எப்படிப்பட்ட வழி ஆராய்ந்து பார். கடைசியாக 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 சீ டு பிளீஸ் ஹிம் ஆல்வேஸ், அவரை எப்பொழுதும் பிரியப்படுத்த பாரு. அதுதான் வேதம் சொல்லுதுங்க, அதுதான் வேதம் சொல்லுதுங்க. யாரை நீ எப்பொழுதும்? அந்த பரமபிதாவை, அந்த ஆண்டவரை எப்பொழுதும் பிரியப்படுத்த பாரு. இந்த புதிய ஆண்டுக்குள்ள போற, இந்த வருடத்துக்கு கடைசியில் நிக்கிற உன்னுடைய நோக்கம் எதுவா இருக்கணும்? அவர் டு பிளீஸ் ஹிம் ஆல்வேஸ், அவரை மட்டுமே நான் பிரியப்படுத்தணும் எப்பொழுதும். அவரை மட்டும்தான், மனுஷனே அல்ல, உலகத்தை அல்ல, சுயத்தை அல்ல, சொந்தத்தை அல்ல, என் மாமா மச்சனே கிடையாது. யாரை பிரியப்படுத்தணும்? என் தேவாதி தேவன் என் இயேசுவாண்டு நான் பிரியப்படுத்தணும். அதான் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோம் அல்லாமல். அந்த இடத்துல சொல்லுது, என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறோம். அது கவனிச்சிங்களா? யாரு இந்த இடத்துல முக்கியமான அருமையான காரியம் அந்த இடத்துல அடங்கியிருக்குது? யாரு பரலோகத்துக்கு போக முடியும்? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? கத்தோடைய சித்தத்தின்படி செய்கிறோம் தான். பரமராஜாதி ராஜாவுடைய சித்தத்தின்படி செய்யறோம் தான் பரலோகத்துமே போக முடியும். அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் உன் சுய சித்தத்தின்படி, உன்னுடைய சொந்த மாம்ச இச்சையின்படி போயிட்டு இருப்பானா? அங்க சொல்லுது, வேதம் சொல்லுது, நான் சொல்லல. You will never enter into the kingdom of God if he doesn't do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி போவான் என்றால் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கவே முடியாது. அவன் என்னதான் பாருங்க, அழகா சொல்லுது, என்னதான் ஊழியமே பண்ணலாம். அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டமே இருக்கு பாருங்க, அந்த இடத்துல சொல்லுது, அந்த இடத்துல சொல்லுது, அப்பொழுது அந்த இடத்துல பாருங்க, அந்நாளில் அநேகர் 22 என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பாடு போடுறாங்க. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உழைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அன்று என்ன சொல்றவர்களை பார்த்து, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை இனி விட்டு அகன்றிருப்போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அவங்க யாருங்க? அக்கிரம செய்கைக்காரர்கள். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், அவன் எவனா இருக்கட்டும், அக்கிரம செய்கை கொண்டவன். ஆமா, கண்ணுடைய சித்தத்தை நாடல, கண்ணுடைய விருப்பத்தை கேட்கல, கண்ணுடைய பிரியமா வாழல, சுய இஷ்டத்தின்படியும் சொந்த இஷ்டத்தின்படி உலகம் போகிற போக்கல. வேதம் என்ன சொல்லுதுங்க? யார் எதுங்க உலக வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? ரோமர் புத்தகம் 12 என்ன அருமையான வசனம், அதை பார்த்து நம்ம முடிக்கிறோம். ரோமர் புத்தகம் 12 ரோமர் புத்தகம் 12 ரோமர் புத்தகம் 12 ரோமர் புஸ்தகம் 12 1:2 வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். ரோமர் புஸ்தகம் 12:1-2 வசனம், அப்படி இருக்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தும் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம்னா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுபாகங்கள். கவனிச்சீங்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதப்பா, அவனுடைய சித்தம் என்னன்னு பார்த்து செய்ப்பா. உலகத்தோடு ஒத்து போறதுன்னு பழமொழி சொல்லும், ஆனா கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது உலகம் பேசுற பேச்சு. இன்னைக்கு நீ வேதத்தை ஆராய்ந்து பாரு, வேதம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்றாரு. நீ இயேசுவின் பிள்ளையா இருப்பாய், அவன் யாரா மட்டும்தான் பிரியப்படுத்துவான்? என் தேவன், என் ரட்சித்த தேவன், என் ராஜாதி ராஜா, என் பரம ராஜாதி ராஜா, என் கத்தாதி கர்த்தர், என் பாவத்தை மன்னித்தவர், எனக்காக சிலுவையிலே மாண்டவர், என்னுடைய பாவத்தை தண்டனை அவர் சுமந்தார், என்னுடைய பாவத்தை அவர் தம்முடைய கழுவினார், என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், என்னை மாற்றியிருக்கிறார், என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன். அப்ப யாரை பிரியப்படுத்தணுங்க? இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருப்பீனா, அவரை மட்டும் தான் பிரியப்படுத்துவோம். அவன் இன்னைக்கு ஆராய்ந்து பார், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார். அவன் இன்னைக்கு நம்ம இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம், மற்றும் ஒரு புதிய வருடத்துக்குள்ள போறோம். ஆண்டவர் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறா கவனிச்சிங்களா? ஓ இருதயத்தை முதல் சரிப்படுத்து. ரெண்டாவது அழகா அழகா சொல்றாரு, ஜபத்துக்கு போ, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ண பழகு, ஜபத்தில் அதிகமாக தருத்துரு. ஊழியம் சிறக்கணும்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறக்கணும், ஜபத்தில் அதிகமாக செலவிடு. அதிபது பிரயாசப்படு. மூணாவது பிரயாசப்படு. எங்க உலகத்திலயா? உலகத்துக்காகவா? அண்டருக்கு எடுத்துக்காரிங்கள, சபைக்கு எடுத்துக்காரிங்கள, ஊழியத்துக்கு எடுத்துக்காரிங்கள, உன்னுடைய ஆவிக்குரிய நலத்துக்காரிய காரியங்கள பிரயாசப்படு, பிரயாசப்படு. பிரயாசப்படுறதுனால பிரயோஜனமே நஷ்டமே. பிரயாசப்படுகிறன் அசுமன் சொல்லுது, பிரயாசப்படுகிறன் பலனில் முந்தி பங்கடைவான். திமுத்தையில படுகிறோம், பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்படுறதுனால ஒரு கால நஷ்டமே. அதுவும் ஆண்டருக்கு எடுத்துக்காரியங்கள, அதுவும் ஆண்டருக்கு எடுத்துக்காரியங்கள, ஊழியத்துக்கு எடுத்துக்காரியங்கள பிரயாசப்படணும், அங்கதான் ஆசீர்வாதம். சபைக்கு எடுத்துக்காரங்களை உன்னுடைய ஆவிக்குரிய நடத்துக்காரங்களை பிரயாசப்பட, அங்கதான் ஆசீர்வாதம், அங்கதான் ஆசீர்வாதம். கடைசியாக கடைசியாக சேக் சேக் டு பிளீஸ் ஹிம் ஆல்வேஸ். அவரை அதிகமாக பிரியப்படுத்து, அவரை அதிகமாக பிரியப்படுத்து. அங்கதான் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, ஒரு காலம் பிரவேசிக்க முடியாது. அப்ப அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நாட்டம், அவர் என்ன விருப்பம் கொள்றார் அதை கேட்டு நம்ம செயல்படுவோம். ஆகவே இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். ஆகவே இந்த வருடத்தின் கடைசி நாள் வந்திருக்கிறோம். ஆகவே கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஐயோ இந்த நாளில் இந்த வருடம் முழுக்க நான் இப்படியான காரியங்களை செய்யல சாமியினை மன்னியும். அதிகமாக ஜபத்தில் செலவிட்டுருக்கோமா? ஆண்டு கடுத்த காரியங்களை பிரயாசப்பட்டிருக்கிறோமா? வழியை ஏற்றுருக்கோமா? பாரத்தை சுமக்கிறோமா? அன்றுக்காக பாடுபடுறோமா? இன்னைக்கு பாடு வழியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, ஆனால் வேதம் சொல்லுது ஸ்ட்ரைவ், பிரயாசப்படுறோமா? ஆண்டுக்காக ஜபத்துல அதிகமா தெரிவித்திருக்கிறோமா? இன்னைக்கு சாரா இந்த பாப்போம், இந்த வருடத்துக்கு கடைசியில வந்தாச்சு, இப்படியே கழிச்சாச்சு, வருடம் மாதங்கள்லாம் ஓடிச்சு, கடைசியில் வந்து நிக்கிறோம். நம்ம நம்முடைய இருதயத்தை ஃபஸ்ட் ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறோமா? மற்றவங்களை குற்றஞ்சாட்டி மற்றவங்களை குறை சொல்லிட்டே நேரத்தை கழிச்சாச்சு. ஐயோ ஐயோ, ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம முயற்சி எடுத்துருக்கோமா? ஆராய்ந்து பார்ப்போம். ஐயோ போதும், இவ்விதமான பாவக்காரியங்கள்ல செய்தது போதும், இப்படியே பாவத்தை தூக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு போயிட வேண்டாம், துணிகரம் கொண்டுற வேண்டாம். ஐயோ என்னை மன்னியும் சாமி, என்னை மன்னியும். இந்த புதிய வருடத்துக்குள்ள முதலாவது என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஐயோ இந்த புதிய வருடத்துல நான் ஜபத்துல அதிகமா தடுத்துருக்கணும். ஐயோ இந்த புதிய வருடத்துல அதிகமா ஆண்டு கடத்துக்காரங்களை என்ன கடுத்து என்னுடைய ஆவிக்குரிய நடத்துக்காரங்களை பிரயாசப்படணும். ஐயோ நீ சொன்னவனுமாக மே பிரியப்படுத்தணும் சாமி, எனக்கு அருள் புரியும் சாமி, எனக்கு உதவி செய்யும். நான் அப்படியாக உங்களுடைய பிள்ளையா வாழ உதவி செய்யும், என்னுடைய பாவத்தை மன்னியும் சொல்லி மனம் திரும்பும். தேவன் தாமி இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த ஆளுகை சேர சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனே, தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தர்மியான புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே விசேஷமாக இந்த ஓய்வு நாளில், இந்த வருடத்தின் கடைசி நாளாகிய கடைசி நாள் மாத்திரமல்ல ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் மறந்து உம்முடைய அருமையான வார்த்தையை கேட்கும்படியாக நீர் உதவிச்சதுக்காக நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அன்றே இந்த நாளிலே ஐயோ நாங்கள் மற்றொரு புதிய வருடத்துக்குள்ள போறோம் சுவாமி. இந்த வருடத்தை நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம், இந்த கடைசி நாளில் நிற்கிறோம். அது முக்கியமா இந்த ஞாயிற்றுக்கும் ஓய்வு நாளிலே உடைய சமூகத்தில் வந்து உடைய வார்த்தையை நீ ஏகத்தாவி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி, நன்றி சுவாமி. நீ இந்த நாளில் ஏதோ புதிய வருடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், நான் எப்படி இருக்கணும், ஆண்டர் என்னிடத்த என்ன எதிர்பார்க்கணும் சொல்லி கேள்விகளை கேட்டு இந்த செய்திக்குள்ள வந்தோம் சுவாமி. இது வந்த நாளில் நான்கு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். என்னுடைய இருதயத்தை So try to your heart, spend time in prayer, strive to enter in, seek to please him always. ஆகவே நாம் இந்த நாளில் பார்த்தோம் சுவாமி, அன்றே என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்தும், அன்றே அதிகமாக ஜபத்தில் தரித்திருக்கவும், பிரயாசப்படவும், அன்றே உண்மையே பிரியப்படுத்தப்படையிலாக வாழ உதவி செய்யும் சுவாமி. இந்த வருடத்தில் எங்கள் விதமான காரியங்களில் செயல்படலை சுவாமி, என்னை மன்னியும், எங்களை மன்னியும் சுவாமி. இனி வர புதிய வருடத்தில் நாங்கள் உற்சாகமாய் இந்த காரியங்களை உற்சாகமாய் செயல்பட உதவி செய்யும் சுவாமி. நாங்கள் இப்பொழுது எங்களை தவறுகளை ஒத்துக்கொள்கிறோம், எங்களை மன்னியும் சுவாமி, மனம் திரும்புகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களை சந்தியும், நாங்கள் ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தை எவ்வளோ அவசியமான வார்த்தை. நீ சொல்கிற இந்த அருமையான எதிர்பார்ப்புகளை நாங்கள் கீழ்ப்படைந்து அதுபடி செய்து அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரித்து வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.